கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளுக்கு, கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டுதல் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றதோ அதே மாதிரி இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்புக்கும் மிகப்பெரிய வழிகாட்டுதல் காட்டி தரப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அதில் முதலாவது கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு குழந்தை கிடைத்து விட்டது என்றால் அவர்களே தாயும் தந்தையுமாக மாறிவிடுகிறார்கள். அதற்கு பின்னால பேரன் பேத்திகள் கிடைத்துவிட்டால் அவர்கள் அப்பா உமுமா போன்ற அந்த உறவு முறையில் அழைக்கப்படுகின்றார்கள். ஆக கணவன் மனைவியாக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம், அல்லது கணவனுடைய தந்தையுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், தாயுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இவர்கள் ஒவ்வொருவரை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றான். இவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு தன்னுடைய உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழ வேண்டும், அவர்களுடைய நடை, அவர்களுடைய பேச்சுவார்த்தை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய குண நடங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் இந்த அளவுக்கு என்றால் சூரத்துல் நிசா என்று தனியாக பெண்கள் என்ற ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். அதே மாதிரி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களில் கணவனுடைய பொறுப்பு என்ன, மனைவியுடைய பொறுப்புகள் என்ன, கணவனும் மனைவியும் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு புரிந்துணர்வுடன் வாழ வேண்டும், எவ்வாறு விட்டு கொடுப்புடன் வாழ வேண்டும், சகிப்புத்தன்மையுடன் அன்புடன் இரக்கத்துடன் வாழ வேண்டும் என்று அவர்களுடைய பல கட்டங்களில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுது ஒரு கணவனும் மனைவியும் நல்லவர்களாக விட்டு கொடுப்புடன் வாழ்வார்களோ, அன்புடனும் இரக்க சிந்தனையுடனும் நல்ல பண்புகளுடனும் வாழ்வார்களோ, அப்பொழுதுதான் நல்ல குடும்பங்கள் உலகத்திலே உருவாகும். எப்பொழுது கணவனும் மனைவியுடைய பண்புகளோ, குணங்களோ, நடத்தைகளோ, பேச்சுவார்த்தைகளோ மோசமாக மாறிவிடுகின்றது என்றால், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் கிட்டத்தட்ட தாயை போன்று தந்தையை போன்று, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பேரன் பேத்திகளும் அதே மாதிரி தான் மாறிவிடுவார்கள். அதனால் ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக உருவாக வேண்டும், ஒரு குடும்பம் முன்மாதிரியான குடும்பமாக உருவாக வேண்டும் என்றால் அதற்கு ஆணி வேறாக மிக முக்கியமான இரண்டு கதாபாத்திரங்கள் என்றால் கணவனும் மனைவியும் தான். அந்த கணவனும் மனைவியும் எவ்வாறு தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்ததோட மட்டுமல்ல, நபி அவர்களும் ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுடன் வாழ்ந்து ஒரு கணவன் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால உலகத்தில் வாழக்கூடிய நாம் இஸ்லாமியர்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு அழகான முன்மாதிரியும் வழிகாட்டுதலும் தரப்பட்டிருக்கின்றது. மாற்று மதத்தவர்கள் வாழக்கூடிய அதே முறைப்படி நாம் நம்முடைய ஃபேமிலி லைஃப், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் என்றால் அதன் மூலம் பல பாரதூரமான விளைவுகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் ஆண்கள்கிட்ட பேசக்கூடிய நேரத்தில் பெண்களுக்குரிய உரிமைகளை பற்றி சொல்லுவார்கள், பெண்கள்கிட்ட பேசக்கூடிய நேரத்தில் ஆண்களை பற்றி கூறுவார்கள், பெண்கள்கிட்ட பேசும் பொழுது சொல்லுவார்கள், உங்களுடைய ஆண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, லவ் அமர்து அய்யஸ்ஜுது அஹதுன் லிஅஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா. உலகத்தில் யாரும் இன்னும் ஒருவருக்கு சஜிதா செய்ய அனுமதியே இல்லை. அவ்வாறு யாராவது ஒருவர் மற்றவருக்கு சஜிதா செய்ய நான் அனுமதி கொடுத்திருப்பேன் என்றால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்யும்படி சொல்லி இருப்பேன். பெண்கள்கிட்ட பேசிய நபியவர்கள் ஆண்கள்கிட்ட பேசக்கூடிய நேரத்தில் பெண்களை பற்றியும் சொல்லாமல் விடல.
அவர்கள் உங்களை திருமணம் முடித்து வாழுகின்றார்கள். 9-10 மாதங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். எப்பொழுது அந்த பெண் தாய்மையை அடைந்து தாய் என்ற பட்டத்தை சுமக்குகின்றாளோ, அந்த 9-10 மாதம் அவள் பொறுத்த பொறுமை, அவளுக்கு ஏற்பட்ட சோதனைகளை அவள் சகித்ததின் மூலமாக எப்பொழுது தாய்மையை அடைகின்றார்களோ அப்பொழுதே நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னது தஹ்த அக்தாமில் உம்மஹா, தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழாக தான் சொர்க்கம் இருக்கின்றது. தாய்மையை அடைந்த உடனேயே அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம், அந்த பெண்களுடைய பாதங்களுக்கு கீழான சொர்க்கம் இருக்குகின்றது என்ற அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றியும் சொல்லாமல் விடல. குர்ஆனிலேயும் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த பெண்களுக்கு சில கடமைகள் இருப்பதை போன்று சில உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கின்றன. ஆனால் கடமைகளை பற்றி மாத்திரம் தான் அதிகமாக நாங்கள் பேசுவோம். ஆனால் அவர்களுக்குரிய உரிமைகள் என்ன? அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடப்பாடுகள் என்ன? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவைகளையும் நாம் பார்க்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். அந்த நபிக்காக சஹாபாக்கள் எதையும் செய்வதற்கு துணிவார்கள். அந்த அளவுக்கு அவர்களை அல்லாஹ் உயர்த்தி இருந்தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால், நான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவன், நான் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், எவ்வாறு மற்ற சஹாபாக்கள் என்னை மதிக்குகின்றார்களோ கண்ணியப்படுத்துகின்றார்களோ நபி அவர்களுக்கு விருப்பம் கூட இல்லை. எந்த அளவுக்கு நான் நபி அவர்கள் சொல்வார்கள், நான் முன்னால நடந்தா தயவு செய்து எனக்கு பின்னால கூட்டம் கூட்டமா நடந்து வராதீங்க, எனக்கு அது விருப்பம் இல்ல, நபி அவர்கள் விரும்புவதும் இல்ல. ஆனா வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் மனைவிமார்களுடன் இரண்டர கடந்து விடுவார்கள். அவர்கள் தொட்டி சுடுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் மாவை குறைத்து கொடுப்பார்கள், ஒட்டகங்களிலே பாலை கறந்து கொடுப்பார்கள். வீட்டுடைய கூரையில் ஓட்டை இருந்தால் நபி அவர்களை ஏறி அந்த ஓட்டையை அடைப்பார்கள். ஆடை கிழிந்திருந்தால் தன்னுடைய கையால தேய்ப்பார்கள். ஒட்டகங்களுக்கு நபி அவர்களே தீனி போடுவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபிமார்களுடைய தலைவன், ரசூல்மார்களுடைய தலைவன் என்ற அந்த பட்டத்துடன் நபி அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைவதில்லை. நாங்க பார்க்கலாம், அநேகமான வீடுகளுக்குள்ளே போற நேரத்துல செருப்பை கலட்டி விட்டு தான் வீட்டுக்குள்ளே நாங்க செல்வோம். அந்த செருப்பை வெளியிலே கலட்டி வைப்பதை போன்று நம்முடைய ஆண்கள் எல்லா பட்டங்களையும் வெளியில வைக்கணும். நான் பிசினஸ் மேன், நான் மேனேஜர், நான் டிரெக்டர், நான் டாக்டர், நான் ஆலிம், அல்லது உலகத்தில் என்னென்ன பதவிகளை கொண்டு அவர்கள் பெருமை அடிக்கிறார்களோ அந்த பதவிகள் அனைத்தையும் செருப்பை கலட்டுவதை போன்று வெளியிலே கலட்டணும். வெளியிலே கலட்டி வைத்து விட்டு தான் வீட்டுக்குள்ளே வர வேண்டும். சில நேரங்களில் நமக்கு கோபம் வரும், ஆச்சரியம் வரும். அந்த நேரத்தில் மனைவி அமைதியாக இருப்பாள். அதே மனைவிக்கு கோபம் ஆத்திரம் வந்தால் நாங்கள் அமைதியாக இருக்கோம். ஆண்களுடைய நிலைப்பாடு அவ்வாறு அல்ல. எனக்கு கோபம் வரலாம், எனக்கு வேகம் வரலாம், எனக்கு ரோஷம் வரலாம், கோபம் வந்தா நான் ஏசுவேன், திட்டுவேன், அடிப்பேன். ஆனா மனைவி அவ கோபப்படையலா, அவ ஆத்திரப்படையலா, நான் ஏதாவது பேசினா அவ எதிர்த்து பேசலா. புகாரில வர அறிவாய ஒரு தடவை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனைவி எதிர்த்து பேசிவிட்டால் ஹதரத் உமரை, ஹதரத் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னம்மா நீங்க என்னையே எதிர்க்கிறீங்க, எனக்கே மறுமொழி பதில் சொல்றீங்க. அந்த பெண் சொன்ன, நான் மறுமொழி சொல்றது பரவாயில்லை, ரசூலுல்லாவை அவருடைய மனைவிமார்கள் எதிர்த்து பேசுகிறார்கள். நாங்க பொதுவாக பெண்கள்கிட்ட எதிர்த்து பேசுங்கன்னு சொல்ல வரல. சில நேரங்களில் அந்த மாதிரி நடந்தால் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும்? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி சொன்னார்கள், நான் உங்களை எதிர்த்து பேசுவது பெரிசல்ல, நபியுடைய மனைவிமார்களே நபி அவர்களை எதிர்த்து பேசி இன்றைய தினம் நபி அவர்களுடன் ஒரு மனைவி பேசாம கதைக்காம இருக்கிறாங்க.
மனைவிமார்கள் அப்படி நடந்து விட்டார்களா? உடனடியாக தன்னுடைய போர்வையை எடுத்துக்கொண்டு யாராவது அவ்வாறு செய்திருந்தால் அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று வேகமாக வந்து தன்னுடைய தன்னுடைய மகள் நபியுடைய மனைவி ஹஃப்ஸாவை கூப்பிட்டு கேட்டாங்க, ஹஃப்ஸா என்ன நபி அவர்களை எதிர்த்து நீங்க பேசுறீங்களா? நபி அவர்கள் ஏதாவது பேசினா நீங்க மறுமொழி கொடுக்கிறீங்களா? ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மறுமொழி மட்டுமல்ல, இன்றைக்கு நபியுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி நபியோட பேசாம கதைக்காம கூட இருந்திருக்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு மகளிட சொன்னாங்க, மகள் நீங்க அப்படி செஞ்சிடாதீங்க, நபி அவர்களை எதிர்த்து பேசாதீங்க, நீங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நபி அவர்கள் இரக்கமாக இருக்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் அதை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா என்கிட்ட கேளுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி, அவர்களுடைய வேகம் முழு உலகமும் அறிந்திருக்கிறது. நபி அவர்களே சொன்னார்கள், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில நடந்தால் ஷைத்தானுக்கு தைரியம் இல்லாமல் இன்னும் ஒரு பாதையில நடப்பான், அந்த அளவுக்கு வேகமானவர்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. ஆனால் அந்த வேகத்தை தன்னுடைய மனைவியிட்ட காட்டல்ல, அந்த ஆத்திரத்தை தன்னுடைய மனைவியிட்ட காட்டல்ல. ஏன்? ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை பயந்திருந்தார்கள். கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும் என்ற அந்த உணர்வுடன் தான் சதாவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சில நேரங்களில் மனைவிமார்களுக்கு வேகம் வரும், மனைவிக்கு ரோஷம் கோபம் வரும். நாங்க ஏசுற நேரத்தில் அவர்கள் அமைதியாக இருப்பதை போன்று அவர்களும் ஏதாவது பேசிவிட்டால் நாங்கள் அமைதியாக இருக்கணும், இன்னும் ஒருபடி மேல் ஏறி அவங்களோட பேச்ச நாங்க கொஞ்சம் கேட்கணும். ஆனா இன்று அநேகமாக நாங்க பார்க்கலாம், நாங்க தான் பேசுற மனிதர்களுடைய வாய துறக்கணும், இல்ல நீங்க பேசாதீங்க, நீங்க வாய துறக்காதீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் காலை முதல் மாலை வரைக்கும் எல்லா வேலையும் செய்துட்டு கணவன் வந்ததோடு அதை சொல்லணும், இதை சொல்லணும், அதை ஞாபகப்படுத்தணும் என்று எத்தனையோ மனச்சோட்டைகள் கட்டி இருப்பார்கள். வந்தவுடன் இவர் ஒரே அடியா பூட்டு போட்டிடுவார், நீங்க பேசறல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களையும் பேச விடணும், அவர்களுடைய பேச்சையும் கேட்கணும். எந்த அளவுக்கு புகாரியில வார அறிவா, திருமதியில வார அறிவாய, ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள்ட்ட ஒரு கதை கூறுகின்றார்கள், நீண்ட ரிவாயத்துண்டு, அதாவது ஹதீஸே உம்மி ஸரஹி என்று அது அழைக்கப்படுகின்றது. அதாவது 11 மனைவிமார்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து நாங்க எல்லாரும் உண்மையை சொல்லுவோம், எங்கட கணவன்மார்கள் எப்படியாப்பட்டவர்கள், யாரும் எதையுமே மறைக்கிறல்ல, நாங்க 11 பேரும் எங்கட கணவன்மார்களை பற்றி உண்மையை சொல்லுவோம் என்று 11 மனைவிமார்கள் சொன்ன அந்த செய்தியை ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள்ட்ட சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியா சொன்னாங்க, அபீசரா, அதாவது அபூசராய் என்ற ஒருவர், அவருடைய மனைவி உம்மு ஸரஹி என்பவர், அவரை பத்தி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸுக்கு பேரே ஹதீஸே உம்மு ஸரஹி. நபி அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா அகூலு லகி கா அபி ஸரஹி லி உம்மு ஸரஹி, ஆயிஷா நான் உங்களுக்கு அபு ஸரஹி எப்படி இருந்தாரோ அதே போன்று உம்மு ஸரஹுடன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நானும் உங்களுடன் இருப்பேன். அப்படி என்ன ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்ன அந்த கதையை நபி அவங்க கேட்கலையா? அவ்வளவு நேரமா செவிமடித்து கேட்டு விட்டுட்டு தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதில் அளித்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தவறுகள் நடக்கலாம், தப்புகள் நடக்கலாம், முன்ன பின்ன ஏதாவது நடக்கலாம், ஆண்களாலும் நடக்கலாம், பெண்களாலும் நடக்கலாம். ஆனா ஆண்கள் தொண்டு இருக்கிறது என்ன, தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்றல்ல, எதை செய்தாலும் நான் சரியாத்தான் செய்தேன், நான் சரியாத்தான் பேசினேன், நான் சரியாத்தான் சொன்னேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மூமினுக்கு அது அழகல்ல. எங்களிடத்தில் ஏதாவது தவறு நடந்தால் நான் தவறை ஏற்றுக்கொள்ளணும், சாரி, என்னால மிஸ்டேக் நடந்துருச்சு, என்னால பை மிஸ்டேக் நடந்துருச்சு, நீங்க அதை பாராட்டாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. மன்னிக்க மன்னிப்பு கேட்கறதும் சிலருக்கு கஷ்டம், சரி விட்டு போடுங்க அல்லது மறந்து போடுங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, உலகத்துல ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர்கிட்ட நாங்க சொல்லி கேட்கிறோம், நாங்க பஸ்ல போனா, ட்ரெயின்ல போனா, ஹாஸ்பிட்டல்ல, ஸ்டேஷன்ல, பேங்க்ல, எந்தெந்த இடங்கள்ல எத்தனை தடவை, ஒரு நாளைக்கு பல தடவை சொல்லி மன்னிங்கன்னு கேட்கிறோம். எங்களோட லைஃப் டைம் எங்களுடன் வாழக்கூடிய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ளக்கூடிய மனைவிக்கு ஏன் ஒரு சொல்லி சொல்லாதா? மனைவிக்கு ஏன் ஒரு மன்னிங்க என்ற வார்த்தையை கேட்க கூடாதா? சரி, நேரா தான் ஏலா. இப்ப நிறைய நாங்க எஸ்எம்எஸ் வெளியில வந்ததற்கு பின்னால சொல்லி என்ன மன்னிச்சுக்கோங்க, ஒரு வாய்ஸ் மெயில் ஒன்று பேசி அனுப்பலாதா, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று அனுப்பலாதா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எங்கள்கிட்ட தவறு நடந்தா அந்த தவறை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அந்த மதீனத்து மக்கள் பேரிட்ட மரங்களுடைய மகரந்த ஷேக்கை செய்து கொண்டிருந்தாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மகரந்த ஷேக்கையால அவ்வளோ பெரிய லாபம் ஏற்படுவதாக நான் நினைக்கல, நான் கருதல்ல. முஸ்லிம்ல வர ரிவாயத், அந்த வருடம் அந்த மகரந்த ஷேக்கையை விட்டு வருகிறார்கள், அதனால விளைச்சல் லாபம் குறைவாக இருக்குது. அடுத்த வருஷம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி மகரந்த சேர்க்கையை செஞ்சோம், ஆனா எங்களுடைய விளைச்சல் வருமானம் ரொம்ப குறைந்துருச்சு. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், அன்தும் அஅலமு பி உமூரி துனியாக்கும், உங்களோட துனியாவுடைய விடயம் உங்களுக்கு தான் தெரியும், என்ன விட நான் சரியா தான் சொன்னேன் என்று நபி அவர்கள் பிடிவாதம் பிடித்தார்களா? உங்களோட துனியாவுடைய உலகத்துடைய விடயம் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் நீங்க விரும்புகிற மாதிரி செய்து கொள்ளுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தவறு நடந்தால் மன்னிக்கவும் வேண்டும், மன்னிப்பு கேட்கவும் வேண்டும், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கவும் வேண்டும். ஒரு தரவு நபி அவர்கள்ட்ட வந்து கேட்கின்றார்கள், ஒரு ஆள், யா ரசூலல்லாஹ், கம் ஆஃபூ அனில் காதிம், என்னுடைய ஊழியர், என்னுடைய வேலைக்காரன, ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு உங்களோட காதிம, உங்களோட வேலைக்காரன, உங்கள்ட்ட வேலை செய்யறவனை 70 முறை மன்னிங்கண்டா. எங்கட மனைவி லைஃப் பார்ட்னர், எங்கட வாழ்க்கை துணைவி, அவளை ஒரு நாளைக்கு நாங்க எத்தனை தடவை மன்னிக்கணும்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தவறுகள் முன்ன பின்ன நடக்கலாம், எங்களால நடந்தா நாங்க மன்னிப்பு கேட்கிற, அவர்களால நடந்தா அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிற, அது சில நேரங்கள்ல நாங்க பார்க்கலாம், நாங்க இல்ல நீங்க செஞ்சிட்டீங்க. அந்த பெண் சொல்ற, இல்ல நான் அப்படி செய்யவே இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் அந்த இடத்துக்கு போகவே இல்லாண்டா. இல்ல இவர் சொல்றாரு, இல்ல நீங்க போனீங்க, நீங்க செஞ்சீங்க, நீங்க அவருடன் சதைத்தீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்கள், கடைசி என்ன நடக்கும்? சத்தியம் செய்யுங்க, அந்த சபையில யார் யார் இருந்தாங்க அவர்களை கூப்பிடுங்க, அவர்களை அழைங்க. இன்னும் இந்த விஷயத்தை பெருசாக்க போற அநேகமான குடும்பங்கள்ல நாங்க பார்க்கலாம், சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனைய உடனடியா கணவனும் மனைவியும் சொல்லி சொல்லி நீங்க மன்னீங்க, அல்லது நான் மன்னிப்பு கேட்கிறேன் விட்டு இருந்தா பெருசா இருக்காது. இப்ப குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்கள் எல்லாத்தையும் கோல் பண்ணி கூப்பிடுற, வாங்க இவங்க இப்படி செஞ்சிட்டு இல்லான்றாங்க, இப்படி பேசிட்டு இல்லான்றாங்க, எங்களுக்கு சரியா என்ன போறது? ஒரு ஆள் ஒன்றை செய்ததை செய்யல்ல என்று சொன்னால் ரைட், என்னுடைய கண் பிழைய பார்த்திருக்கும், நான் தவறா பார்த்துட்டேன் போல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் மிக முக்கியமான ஒரு நபி, அவர்களை பற்றி கூறுகின்றார்கள், ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம், ரஆ ரஜுலன் யஸ்ரி, ஒரு மனிதன் திருடுவதை கண்டார்கள். ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் உடனடியா சொன்னாங்க, தரத்தை திருடிட்டீங்க. அவர் சொன்னாரு, அந்த அல்லாவின் மீது, கடவுளின் மீது சத்தியமாக நான் திருடல்ல. ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் நபிமார்கள் பொய் சொல்லுவார்கள், பொய் சொல்ல ஏலா, பொய்யிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், உண்மை உரைக்கக்கூடியவர்கள். ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் உடனடியா என்ன சொன்னாங்க, ஆமன்து பில்லாஹி வகத்தத்து நஃப்ஸி, வகத்தத்து நஃப்ஸி, அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் என்னை பொய்யாக்குகின்றேன், என்னுடைய கை, என்னுடைய கண் பொய்யை பார்த்திருக்கும் போல, நான் தவறா பார்த்துட்டேன் போல, இதுதான் நம்முடைய முறை. ஒரு ஆள் கூறுகின்றார், நான் செய்யல. இவர் சொல்றாரு நீங்க செஞ்சீங்க, சரி பரவாயில்ல, நீங்க செய்யலன்னு சொல்றீங்களா, மறுபடியில பார்ப்போம், ஆகிராவுல பார்ப்போம். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கனவான்கரே சகோதரர்களே, ஆனால் சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் சின்ன சின்ன விடயங்களுக்காக எத்தனையோ வகை வகையான தண்டிப்புகள். ஏசுறது வேற, அடிக்கிறது வேற, அது இல்லாம பல நாட்கள் அந்த பெண்ணுக்கு, அதாவது விருப்பம் இல்லாத பல வேலைகளை செய்யற, விருப்பம் இல்லாத அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாத பல வேலைகளை செய்யற, ஒரு தவறுக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்கணும். உண்மையில நாங்க பார்க்கலாம் அடிக்கிறதுக்கு அனுமதி இந்த முட்டுக்காலுக்கு கீழால சின்ன குச்சியால அடிக்கணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் இன்று நாங்க பார்க்கலாம் ஆண்கள் அவர் செய்த சின்ன ஒரு தவறு, அந்த தவறுக்காக வேண்டி இவர் அதற்கு ஏசுற ஏச்சுக்கள் சாதாரணமான ஏச்சுக்கள் அல்ல. அதற்காக வேண்டி கொடுக்கிற தண்டனைகள் சாதாரணமான தண்டனைகள் அல்ல. கையில கிடைக்கிற பொருட்களால் எல்லாத்தையும் அடிப்பாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இவர்களுக்கு என்ன தைரியம்? யாரும் என்ன கேட்கலா, மாமா வந்து கேட்ட இவர்கிட்ட இருக்கிற ஆகப்பெரிய சான்று என்ன? டிவோர்ஸ். நான் கூட மகளை தலாக் சொல்லுவேன். மாமி வந்து கேட்டா மாமிட்ட பயமுறுத்துவாரு, நான் தலாக் சொல்லுவேன். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த பெண்ணும் என்ன செய்ய, எத்தனை பெண்கள் தன்னுடைய உள்ள குமுறல்களை அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன் வெளியில சொல்லலா? தன்னுடைய கணவனால் அவளுக்கு செய்யப்படக்கூடிய சித்திரவதைகள், அநியாயங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அடிகளை அந்த பெண் வெளியில சொல்லிட்ட இன்னும் அடி கூடும், அல்லது இன்னும் அந்த பெண்ணுக்குரிய சித்திரவதைகள் அதிகமாகும். அந்த பெண் பார்க்கிறாங்க, இவ்வளவு 10 வருஷம் 15 வருஷம் நான் வாழ்ந்தாச்சு, இதுக்கு பின்னாலே நான் ஏதாவது சொன்ன இந்த புள்ள குட்டிகள் ரோட்டுக்கு வந்துருவாங்க, இந்த மகன் இந்த மகள் ரோட்டுக்கு வந்துருவாங்க, அதனால் நான் எல்லாத்தையும் சகித்து கொண்டிருப்போம், பரவாயில்லை. ஆனால் உபதேசங்களில் ஆக முக்கியமான உபதேசம் பெண்களுடைய விடயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. உலகத்துல யாரும் உங்கள்ட்ட கேட்கலா, உங்களோட மாமாவோ மாமியோ மச்சானோ யாரும் வந்து கேட்கலா. நீங்க ஒரு வகையான அதிகார தோர்மையுடன் வருவீங்க, பயமுறுத்துவீங்க. ஆனால் நீங்கள் உங்களோட மனைவியுடன் நடந்த ஒவ்வொரு விடயங்களை பற்றி கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் கேட்பான். அதனால தன் நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ பின்னிசா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. உண்மையில வீரன்டா என்ன செய்யணும், வீரனோட தான சண்டை போடணும், அல்லது எங்கட கையில ஆயுதம், எங்கட கையில கம்பு, எங்கட கையில எதையாவது புல்லுகள் எடுத்துக்கொண்டு, அந்த ஒன்றும் இல்லாத நிராயுத பணி, ஒரு பெண் பலகீனமானவள், அவளை போட்டு மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சா இது என்ன சாதாரணமான விடயமா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஏதாவது தவறு நடந்தா மன்னிங்க. எப்படியானவர்கள் நபி அவர்கள் மன்னித்தாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, மன்னிக்கவும் வேண்டும். அந்த பழசுகள் அடிக்கடி பேசுறல்ல, எங்களுடைய சமூகத்தில் உள்ள ஆக பெரிய ஒரு போராட்டான், 10 வருஷத்துக்கு முன்னால மனைவி ஒன்று செஞ்சிருப்பா, அத நாங்க இப்ப சொல்ற, நீங்க படிக்கிற காலத்துல, நீங்க ஸ்கூலுக்கு போன நேரத்துல, நீங்க திருமணத்திற்கு முன்னால எப்படி எப்படி இருந்தீங்க, நாங்க செய்தது அவங்களுக்கு தெரியுமான சொல்ல மாட்டார்கள், சொல்வதற்கு பயம், ஒரு வகையான அச்சம், ஏதாவது நடந்துடும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, பழசுகளை பேசுறல்ல. அதற்கு ஹுதையல்லாஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண் தவறு செய்து விடுகின்றால் அந்த தவறுக்கு ஹத்தடிக்கப்பட்டு விட்டது. அந்த பெண்ணுடைய திருமணத்துடைய கட்டம் வந்த நேரத்துல அந்த பெண்ணுடைய தந்தை வந்து கேட்கின்றார், அதற்கு உமர்கிட்ட, என்னுடைய மகளுக்கு நான் மாப்பிள்ளை தேடுறேன், நான் எப்படியான மாப்பிள்ளைய தேடும், எங்க மகளுக்கு ஏற்கனவே ஹத்து கூட அடிக்கப்பட்டிருக்குது. ஹதரத் உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, உங்களோட மகள் செய்த தவறுக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டாச்சு, அதனால பத்தினிக்கு மாப்பிள்ளை தேடுற மாதிரி உங்களோட மகளுக்கு மாப்பிள்ளை தேடணும். உங்களோட மகளுடைய தவற நீங்க யாருட்டையாவது சொன்னீங்கன்னா உங்களை நான் உங்களோட முகத்தில அடையாளம் நிக்கிற அளவுக்கு காயத்தை ஏற்படுத்துவேன் என்றார்கள் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. நிலம பெரியார்களே சகோதரர்களே, தவறுகள் நடக்கலாம், தப்புக்கள் நடக்கலாம், சில வேத ஆத்திரத்தில் அவசரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஏசுவாங்க, பேசுவாங்க. நாங்க யார் யாரையெல்லாம் மன்னித்திருக்கிறோம்,
அவர்களை மன்னிப்பதை போன்று மனைவியையும் மன்னிக்கிறார். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை மறக்கிற, அவர்கள் செய்த சில பேச்சுகளை நாங்கள் மறக்கிற, மன்னிப்போம் மறப்போம் என்ற அடிப்படையில் நாங்கள் வாழணும். தவறுகளை பார்க்கறல்ல, குற்றங்களை பார்க்கறல்ல, குறைகளை பார்க்கறல்ல, எல்லா கட்டத்திலையும் நல்ல எண்ணம் வரணும், நல்ல அபிப்பிராயங்கள் வரணும். குரான் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபூ கதீரம் மினத்தன் இன்ன பஅதத்தன்னி இஸ்மன். அல்லாஹ் என்ன கூறுகின்றான், அதிகமான யூகங்களை விட்டு நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்ன பஅதத்தன்னி இஸ்மன், உங்களோட சில யூகங்கள் கூட பாவம், தவறு, குற்றம். நீங்க யூகிப்பீங்க தவறு என்ற உங்களோட யூகமும் உங்களோட எண்ணமும் அது பாவமாக மாறிவிடும். அதனால வீணான யூகங்கள், வீணான சந்தேகங்களிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நபி அவர்களுடைய ஹதீஸ், துன்னு பில் முஃமினீன ஹைரா, முஃமினீங்களை கொண்டு ஹைராக எப்பவுமே ஹைர நாடுங்க, நலவ நாடுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்ன தமிழ்ல சொல்லுவாங்க, ஒருவர் பனை மரத்துக்கு கீழால் இருந்து, பனை மரத்துக்கு கீழால் இருந்து அவர் கல்லு குடிச்சாலும் எப்படி நினைங்க, பால் குடித்ததாக நினைங்க. ஒரு ஆள் ஆக தவறு நடக்கிற ஒரு ட்ரிப்லிருந்து வெளியில வாராரு, நீங்க எப்படி நினைக்கணுமண்டா, அவர் ஏதோ சல்லி மாத்த போயிருப்பாரு, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க போயிருப்பாரு. இவர சமூகத்தில் உள்ள ஆகப்பெரிய தவறு பாருங்க, இவர இவர் இவங்களோட போறாங்க, இந்த இடத்துக்கு போறாங்க, இந்த நேரத்துல போறாங்க, இப்படி இப்படி எல்லாம் தொடர்பு இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வீணான யூகங்கள், வீணான எண்ணங்களிலிருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளோம். மனைவி என்ன மதிக்கணும் என்று விரும்புற நான், மனைவியை முதலாவது நான் மதிக்கணும். மக்களுக்கு மத்தியில, அவளுடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில கேவலப்படுத்தறல்ல, அவமானப்படுத்தறல்ல, எப்பவுமே செய்த தவறுகளை பேசறல்ல, நலவுகளை பேசணும், நலவுகளை பாராட்டணும், வாய் நிறைய புகழணும். எங்களை பலர்கள் இருக்கிறாங்க, எங்கேயாவது வெளியில போய் வந்தா மாஷா அல்லாஹ் அவர்களுடைய உணவு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்படி சமைச்சிருந்தாங்க, அப்படி எங்களை கவனிச்சாங்க, அப்படி எங்களை வரவேற்றாங்க. ஆனா காலமெல்லாம் மனைவி சமைக்கிறார், ஏன் ஒரு நாளைக்கு மாஷா அல்லாஹ் நீங்க நல்லா சமைச்சிருக்கிறீங்க, நீங்க நல்ல தேநீர் போட்டிருக்கிறீங்க, நீங்க நல்ல இடவேளைகளை செஞ்சு கொண்டு வைக்கிறீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பாராட்டுற அந்த தன்மை வரும், வாய் நிறைய புகழ்ற அந்த தன்மை வரும். இந்த அரசியல் தலைவர்களை பாராட்டுறதல்ல, அது பணத்திற்கு, அது வேற வேற நோக்கங்களுக்கு, தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற நான் அந்த பாராட்டுதலை சொல்லல்ல, உள்ளால் உள்ளபடி மனைவிமார்களை நாங்க பாராட்டுறது புகழ்றது. ஒரு சிறந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியில வர போறாங்க, அந்த நேரத்துல திடீர்னு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஞாபகம் வருது. அப்ப ஹதீஜாவை பாராட்டினாங்க, ஏற்கனவே மரணித்து விட்டாங்க, ஹதீஜாவை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொதுவாக இன்னும் ஒரு மனைவியை பாராட்டும் போது மற்ற மனைவிக்கு ஒரு வகையான ரோஷம் வரத்தான் செய்யும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹல் அபதலக அல்லாஹு கைரம் மின்ஹா, ஹல் கானத் இல்லா அஜூஸன், அந்த பெண்மணி ஒரு வயோதிப பெண்மணியா கிளவியா தானே இருந்தா, அவரை விட சிறந்த ஒரு பெண் அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டா தானே, ஏன் நீங்க இன்னும் அந்த வயது முதிர்ந்த அந்த கிளவியை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னவுடன் சொன்னாங்க, ஆயிஷா மா அபுஜலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அவளை விட சிறந்த ஒரு பெண் அல்லாஹ் எனக்கு தந்ததே இல்லை, முழு மக்கத்து மக்களும் என்ன பொய்யாக்கினாங்க நான் நபி என்று சொன்ன நேரத்துல ஹதீஜா தான் முத முதல்ல என்னை உண்மைப்படுத்தினாங்க, என்னுடைய குடும்பம் கூட என்னை உதறி தள்ளினாங்க, ஒதுக்கினாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்னை அரவணைத்துக் கொண்டாங்க. ஆரம்ப காலத்துல எனக்கு யாருமே செலவு செய்ய முன் வரல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் எனக்காக தியாகம் செய்ய, உங்க யாரின் மூலமாகவும் எனக்கு பெண் குழந்தைகள் குழந்தைகளே கிடைக்கல, ஹதீஜாவின் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு 4 பெண் குழந்தைகளை, 3 ஆண் குழந்தைகளை தந்தான். அதனால ஆயிஷா ஹதீஜாவை விட சிறந்த ஒரு பெண் அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, வாழும் பொழுதும் பாராட்டுவார்கள், மரணித்ததற்கு பின்னாலும் பாராட்டுவார்கள். சாதாரணமான ஹதரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட பாராட்டுவாங்க. ஹதரத் சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் நெருப்பை வணங்கி கொண்டிருந்தார். ஹதரத் சல்மானை பற்றி சொல்வார்கள், சல்மானும் மின்னா மின் அகலில் பை, சல்மான் எங்கட அகலு பைத்தை சேர்ந்தவர். ஹதரத் சல்மான் அவர்களையும் பாராட்டுவார்கள். ஹதரத் பிலால் கருப்பர், எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர், ஒரு கருப்பு நிற அடிமையாக ஆரம்பத்தில் இருந்தவர். அந்த ஹதரத் பிலாலையும் நபியவர்கள் பாராட்டுவார்கள் என்றார். தன்னுடைய மனைவிமார்களுடன் எப்படி நடந்திருப்பாங்க? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நலவு செய்யும் பொழுது அவர்களை வாயார நாங்கள் புகழுவோம், அவர்களை பாராட்டுவோம். தவறுகள் நடக்கும் பொழுது அறைக்குள்ளே வைத்து சுட்டி காட்டுவோம், பகிரங்கமாக அல்ல. நபியவர்களுடைய தெளிவான ஹதீஸ், கன்னத்தில் அடிக்காதீங்க, முகத்தில் அடிக்காதீங்க. அவருக்கு புத்தி சொல்லும் பொழுது பகிரங்கமாக அவருடைய உறவினர்களுக்கு முன்னால புத்தி சொல்லாதீங்க. வீட்டுக்குள்ள அறையுக்குள்ள அழைத்து புத்தி சொல்லுங்க. முழங்காலுக்கு கீழான தேவைப்பட்ட அடியுங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த கணவன் மனைவி தாய் தந்தை நல்லவர்களாக வாழ்ந்தால்தான் குழந்தைகள் நல்லவர்களாக வளருவாங்க. இன்னைக்கு எங்களுக்கு முன்னால் உள்ள ஆகப்பெரிய சவால் என்ன? ஆம்பளை பிள்ளைய வளர்க்கறது கஷ்டம், என்னுடைய மகளை வளர்க்கறது கஷ்டம், அது பெரிய சவாலாக இருக்குது. எங்களை பேச்ச கேட்கிறாங்க இல்ல, எங்களுக்கு வழிபடுறாங்க இல்ல, எங்களை கட்டுப்படுறாங்க இல்ல, எங்களை மதிக்கிறாங்க இல்லண்டா. நான் என்ன பத்தி யோசிக்கணும்? நான் என்னுடைய பாப்பாவை மதித்தேனா? என்னுடைய உம்மாவை மதித்தேனா? என்னுடைய மனைவியை மதித்தேனா? நான் எப்படி நடப்பேனோ அப்படித்தான் நம்முடைய குழந்தைகள் நம்முடன் நடப்பார்கள். அதனால குழந்தைகள் நல்லவர்களாக வளரணும், சாலிஹானவர்களாக வளரணும், நல்ல பேரெடுக்கிற பிள்ளைகளாக வளரணும். தான் முதல்ல கணவனும் மனைவியும் விட்டுக் கொடுப்புடன் புரிந்துணர்வுடன், அதாவது அவர்களுடன் புரிந்துணர்வுடன் நடக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் ஏதாவது முன்ன பின்ன நடந்தா அதை பேசுப்படுத்துறல்ல, அதை பாராட்டுறல்ல, அதற்கு மாற்று கருத்து கொடுக்கிற. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, அவசரமா ஒரு தேநீர் கேட்டீங்க, வர லேட்டா கிடைச்சு, என்ன கேஸ் முடிஞ்சிருக்கும், அல்லது டொய்லெட் போயிருப்பாங்க, அல்லது குழந்தைக்கு ஏதாவது பால் குடிச்சு கொண்டு இருப்பாங்க, அல்லது தூங்கி இருந்த புள்ள எழுந்திருக்கும். நல்ல அர்த்தங்களை கொடுப்போம், நல்ல எண்ணங்களை நாங்க வைப்போம். அவர்களும் அதே மாதிரி தான், கடையிலிருந்து கணவன் வர லேட் ஆகிறாரு, யாராவது வியாபாரிகள் வந்துருவாங்க, பிசினஸ் விஷயமா பேசிக்கொண்டு இருப்பாங்க. இந்த அநேக மனைவிமார்கள் கணவனுடைய நலவை பத்தி தான் பேசுற, அவர் எனக்கு அப்படி செஞ்சிருக்கிறாரு, இப்படி செஞ்சிருக்கிறாரு, கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு, இங்கெல்லாம் கூட்டி கொண்டு போறாரு, அவங்க பேசுவாங்க. நான் எதை சொல்ல வரேன்? அதே மாதிரி நாங்களும் பேசணும், நலவுகளை பேசணும், நலவுகள் நடந்தா பாராட்டணும், அவர்களுக்கு தனிமையாக நாங்க துஆ செய்யணும். ஒரு நோய் ஒன்று வருது, நாங்களே போற மருந்து எடுப்பதற்கு, நாங்களே போற வைத்தியர்கள். இன்றைக்கு நாங்க பலர்களை பார்க்கலாம், மனைவி அனுப்புற மச்சானோட, மனைவி அனுப்புற தன்னுடைய தம்பியோட, மனைவிய மாமாவுடைய மகன், சாச்சாவுடைய மகன், மகரமே இல்ல. அவர்களுக்கு நோய் வருதா, எங்கட மத்த வேலைகளை நாங்க எஜஸ்ட் பண்ற மாதிரி மருந்தியலுக்கு அழைச்சு கொண்டு போவோம். அவங்களோட உறவினர்கள் வீட்டுக்கு போவதற்கு சரியான ஆசை. ஆனா சில ஆண்கள் இருக்கிறாங்க, மாமி வீட்டுல போய் தங்குறல்ல, மாமி வீட்டுல போய் ரொம்ப நேரம் இருக்கிறல்ல, போற மனைவிய உடுற, நீங்க எவ்வளவு நாள் வேணுமென்றாலும் இருங்க, நீங்க போன் பண்ணினா நான் கூட்டிக் கொண்டு வரேன். அவங்க எங்கட வீட்டுல வந்து இருக்கிற மாதிரி நாங்களும் அவங்க வீட்டுல போய் இருக்கணும். மாமாவுக்கும் மாமிக்கும் ஆசை இருக்கும், எங்கட மருமகன் வரணும், எங்கட வீட்டுல தங்கணும், எங்கட வீட்டுல சாப்பிடணும், எங்கட வீட்டுல நேரத்த காலத்தை கழிக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் சில நேரங்களில் ஏதாவது ஒரு நோய் ஒன்று வருது மனைவிக்கு, நாங்க நினைக்கணும், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற பாக்கியம், எலும்பேலா பரவாயில்ல, அவர்களுக்கு நடக்கல பரவாயில்ல, அவர்களுக்கு பாத்ரூமுக்கு நடந்து போகலா, நான் நினைக்கணும் இது அல்லாஹ் எனக்கு தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம், இது ஒரு பாக்கியமாக கருதி நாங்க அவர்களுக்கு செஞ்சோம்டா. அதே மாதிரிதான் எங்களோட குழந்தைகள் எங்களுடன் நடப்பார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எதை சொல்ல வருகிறோம் என்றால், நல்ல குடும்பம் உருவாகணும்னா கணவன் மனைவியிடமிருந்து தனது ஆரம்பிக்கப்படும். கணவனும் மனைவியும் வெட்டு கொடுப்புடன், அன்புடன், பாசத்துடன், இரக்கத்துடன், சகிப்பு தன்மையுடன் எந்த அளவுக்கு வாழ்வார்களோ பழகுவார்களோ அதே தன்மைகள் தான் குழந்தைகள்கிட்ட பேர குழந்தைகள்கிட்ட வரும். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதோடு உங்களுடைய தெரியும் சமீப ஒரு ரெண்டு வாரமாக நம்முடைய பர்மாவில் உள்ள நம்முடைய இஸ்லாமிய சகோதரர், நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அங்கே அவர்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்கள், சோதனைகள், பிரச்சனைகளை அடிக்கடி பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாங்கள் சிறுபான்மையினரா வாழ்கின்றோம். எங்களுக்கு பெரிசா ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்காக நாங்கள் அல்லாஹ் மன்றாடுவோம், அவர்களுக்காக விசேஷமா நாங்கள் துஆ செய்வோம், பொருளாதார உதவி செய்ய முடிந்தால் தாராளம் பொருளாதார உதவிகளையும் செய்வோம். யார் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட பேசி கதைத்து அங்கே யார் யார் அநியாயம் செய்தார்களோ அந்த அநியாயக்காரர்களுக்கு தகுந்த அந்த அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படணும், அதற்குரிய குற்றங்களுக்குரிய தண்டனைகள் கொடுக்கப்படணும். அநியாயம் விளைவிக்கப்பட்ட அந்த மக்கள் பாதுகாக்கப்படும், அவர்கள் இழந்தவைகளை விட சிறந்தவைகள் அவர்களுக்கு கிடைக்கணும், அவர்கள் அமைதியாக எதிர்காலத்தில் வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்படணும். அதற்கு பெரிய மட்டத்தில் உயர் மட்டத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களோட பேசுற கதைக்கிற நாங்க முடியுமண்டா எழுத்து பூர்வமா எழுத்து மூலமும் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிற கட்டாயம் நம்முடைய எதிர்ப்ப இதற்கு இதற்குரிய எதிர்ப்ப நாங்க தெரிவிக்கணும். ஆனா கண்ணியமாக, கௌரவமாக, நாகரீகமாக மாற்று மதத்தவர்கள் பெரும்பான்மை சமூகத்தர்கள் காட்ட மாதிரி நாங்கள் எதிர்ப்பு காட்டேதா. நாங்கள் இஸ்லாமியர்கள், எங்களோட ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறை, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதனால நாகரீகமாக, கண்ணியமாக, கௌரவமாக நம்முடைய எதிர்ப்புகளை காட்டுறதோட தயவு செய்து பழைய பழைய படங்களை யாரும் போட்டுடாதீங்க. இந்த சில சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கலாம், ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால் உள்ளதை நேற்று நடந்த மாதிரி பொய் இல்லையா? அதாவது இதை போட்டுறாங்களோ ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால நடந்ததை நேற்று நடந்த மாதிரி காத்தது பொய், பொய்க்கு அனுமதி இல்லை. இது உண்மையில நடந்ததோ தாராளம் அதை பரத்தலாம், போடலாம். ஆனால் இந்த கட்டத்தை பயன்படுத்தி பல வருஷங்களுக்கு முன்னால நடந்தது அது வேற எங்கெங்கயோ எல்லாம் நடந்தத எல்லாம் கொண்டு வந்து அப்படி செஞ்ச எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. எப்பவுமே நாங்க உண்மையா நாங்க நேர்மையாக இருக்கணும். அதனால எங்களால முடியுமானது என்ன, அவர்களுக்காக துஆ செய்வோம். விசேஷமாக தஹஜ்ஜு போன்ற தொழுகைகள்ல முடியுமுன்ன நஃபில் போன்ற நோன்புகளை பிடித்து சதக்காக்களை கொடுத்து நாங்கள் ஆண்களும் செய்வோம், பெண்களையும் செய்ய வைப்போம். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக எங்கெங்கெல்லாம் குடும்பங்கள் பிரச்சனைகளோடு சிக்கல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பிரச்சனைகளின் சிக்கல்களையும் நீக்கி அழகான நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. விசேஷமாக நம்முடைய நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தையும் அன்பையும் சகவாழ்வையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. அதைவிட விசேஷமாக நம்முடைய மியான்மரிலே வாழக்கூடிய அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காடுகளிலேயும் மலைகளிலேயும் கட்பாறைகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு யாழ்தான் அமைதியான, அச்சமில்லாத, பயம் இல்லாத வாழ்வை கொடுப்பாயாக. ஒவ்வொரு நிமிடமும் மரண பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் தான் அவர்களுக்கு இந்த அளவு சோதனைகள் கொடுக்கப்படுகின்றது. யாருலா அந்த நிராயுத பாணிகள், யாருலா அப்பாவிகள், யாருலா அவர்கள் எல்லா புறத்திலையும் நீ பாதுகாப்பாயா. அவர்களுக்கு யார் யார் அநியாயம் செய்தார்களோ அவனுடைய புதிரத்தை அந்த அநியாயக்காரர்களுக்கு காட்டுவாயா. இன்னும் தைரியமாக துணிச்சலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருலா அந்த அநியாயக்காரர்களுக்கு இந்த பூமியில ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் உன்னுடைய புதிரத்தை காட்டியாருலா அந்த மக்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல சுபீட்சமான அமைதியான வாழ்வை ஏற்படுத்தி வைப்பாயா. ரஹ்மான் நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக நம்
அனைவர்களுக்கும் ஜன்னத்திற்கு தந்துடுவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மதுக யா அர்ஹமர் ராஹிமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.